வணக்கம் டாக்டர் காண்டீபன்.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், இன்றைய தினம் பேக் பெயின், இதை பற்றி பார்ப்போம். முதலில் எங்களுக்கு பேக் பெயினில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன என்று சொல்ல முடியுமா?
பேக் பெயின் வகைகள் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் முதலில் அந்த பேக் என்று சொல்வது எது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாங்கள் இங்கே பேக் பெயின் என்று கதைப்பது அல்லது முதுகு வலி அல்லது நாரி வலி அல்லது இடுப்பு வலி என்று கதைப்பது லோவர் பேக் பெயின் என்று சொல்லுவோம். எங்களுடைய பேக் என்பதில் எலும்புகள் மற்றது அதில் இருக்கிற டிஸ்க் மற்றது எலும்புகளுக்கு இடையிலான ஜாயிண்ட் மற்றது நரம்புகள் மற்றது தசைகள் என்பதை உள்ளடங்குகின்றன. ஆகவே பேக் பெயின் என்பது இந்த இவற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினால் எதுவாக இருந்தாலும் இந்த பேக் பெயின் வரக்கூடும். சாதாரணமாக நாங்கள் பேக் பெயினுக்கு ஏற்ற காரணிகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வாய்ப்படுத்தும் பொழுது இதனை போஸ்டரல் பேக் பெயின் அல்லது பொசிஷனல் பேக் பெயின் என்று சொல்லுவோம் ஒன்று. அடுத்தது நாங்கள் மெக்கானிக்கல் பேக் பெயின் என்று சொல்லுவோம். அதாவது நாங்கள் செய்யும் வேலைகளிலே அல்லது நாங்கள் மேற்கொள்ளும் சில நடவடிக்கைகளினால் ஏற்படுகின்ற வலி. அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் டிஸ்கோஜெனிக் பேக் பெயின் என்று. டிஸ்கோஜெனிக் பேக் பெயின் என்பது எங்களுடைய முள்ளந்தண்டு எலும்புகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த முள்ளந்தண்டை தட்டு என்று சொல்லுவோம், அதாவது டிஸ்க். அந்த டிஸ்கினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது டீஜெனரேட்டிவ் பேக் பெயின். வயது போகும் பொழுது எங்களுடைய மூட்டுகளிலே ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுவது போல இந்த முள்ளந்தண்டு எலும்புகளுக்கு இடையேயும் சில சில மூட்டுகள் இருக்கின்றன. அந்த மூட்டுகளிலே ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய பேக் பெயின் அதனை நாங்கள் டீஜெனரேட்டிவ் பேக் பெயின் என்று சொல்லுவோம். இவற்றை எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு வகையான பேக் பெயின் இருக்கின்றது. அது மிக மிக ரேர். அது நாங்கள் சொல்லுவோம் பத்தாலஜிக்கல், அதாவது வேறு ஏதாவது பிரச்சனைகள், கிட்னியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது எங்களுடைய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதாவது நோய் தொற்றுனால் ஏற்படக்கூடிய அல்லது கேன்சர்னால் ஏற்படக்கூடிய பேக் பெயின். அவை மிக மிக ரேரானவை. ஸோ இவையே சாதாரணமாக நாங்கள் காணுகின்ற பேக் பெயின் வகைகள்னு சொல்லலாம்.
சரி, இப்ப இந்த வகைகளில் மிக முக்கியமாக நம்மவர்களை பாதிக்கின்ற பேக் பெயின், அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன?
மிக முக்கியமானவை என்று சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல போஸ்டரல் பேக் பெயின், போஸ்டரல் அல்லது மெக்கானிக்கல் பேக் பெயின். போஸ்டரல் என்பது எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதாவது நாங்கள் இருக்கின்ற முறை, நாங்கள் படுக்கின்ற முறை, இந்த வீட்டில் இருக்கின்ற ராங் பொசிஷன், அதனால் ஏற்படுகின்ற மசில் ஸ்ட்ரெயின் அல்லது ஸ்ட்ரெயினால் ஏற்படுகின்ற பேக் பெயின், அதுதான் எங்களுக்கு மிக மிக காமனாக இருக்கும். அடுத்தது எங்களுடைய உடல் நிறை அதிகரிப்பினாலும் மற்றது எக்ஸசைஸ் குறைவினாலும் எங்களுடைய தசைகளிலே ஏற்படுகின்ற வீக்னஸ், அதனால் ஏற்படக்கூடிய பேக் பெயின். ஸோ இவைதான் மிக மிக காமனானவை. அதை விட சில பேருக்கு இந்த டிஸ்ப்ரலாப்ஸினால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் அவையும் இந்த பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக அமையும்.
இவற்றில் எந்த வகை பேக் பெயின் வந்து மிக ஆபத்தானது அல்லது உடனடியாக சிகிச்சை பெற வேண்டிய ஒன்று?
நான் இங்கு குறிப்பிட்ட பேக் பெயின்களில் பெரும்பாலான பேக் பெயின் 90-95% எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் குணப்படக்கூடியவை. சில பேக் பெயின் வகைகள், அதாவது நாங்கள் அதுக்கு சில ரெட் பிளாக்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது சில அறிகுறிகள் உடனடியாக கவனத்திலே எடுக்கப்பட வேண்டியவை. உதாரணத்துக்கு ஏதாவது பேக் பெயின் நியூரோலஜிக்கல் வீக்னஸ், அதாவது ஏதாவது நரம்பு சம்பந்தமான கால்களில் ஏற்படுகிற விறைப்பு ஓ அல்லது வீக்னஸ், அதாவது நடப்பதிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவற்றுடன் சேர்ந்து வரக்கூடிய பேக் பெயின். மற்றது பேக் பெயினுடன் காய்ச்சல் அல்லது உடல் நிறை குறைவு அல்லது ஏதாவது பழைய ஹிஸ்டரி அவர்களுக்கு கேன்சர் ஓ வேறு ஏதாவது நோய்களுடன் சேர்ந்து வரக்கூடிய பேக் பெயின் என்பன மிகவும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய பேக் பெயின்கள். அவை கொஞ்சம் ஆபத்தானவை, அவற்றுக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படும்.
இப்ப பேக் பெயின் என்று நாங்கள் மருத்துவமனைக்கோ வைத்தியரிடமோ செல்கின்ற போது என்ன வகையான பேக் பெயின் என்று கண்டுபிடிப்பதற்கு அப்படியான பரிசோதனைகள் எல்லாம் இருக்கின்றன?
சாதாரணமாக அவங்களுடைய கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது நாங்கள் நோயாளியை பரிசோதிப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் என்ன வகையான ஆழ்கூட பரிசோதனை செய்வோம் என்று நாங்கள் தீர்மானிப்போம். கொமனாக எக்ஸ்ரே தான் நாங்கள் கொமனாக செய்யக்கூடிய ஆரம்ப கட்ட பரிசோதனையாக இருக்கும். அதை விட சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ என்பனவும் நாங்கள் இந்த பேக் பெயினுக்கு நாங்கள் மேற்கொள்கின்ற ஆய்வுகள்.
சரி, இப்போது சிகிச்சை முறை பற்றி பார்த்தால் எப்படியான சிகிச்சைகள் எல்லாம் இருக்கின்றன? குறிப்பாக இந்த குரோனிக் பேக் பெயின் என்று சொல்லப்படுகின்ற நீண்ட காலம் பேக் பெயினால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் எப்படியான சிகிச்சைகள் இப்போது கிடைக்கின்றன?
பேக் பெயினுக்கு நாங்கள் ஆரம்ப கட்ட சிகிச்சையாக கொடுப்பது நோய் நிவாரணிகளும் மற்றது ரெஸ்ட். ரெஸ்ட் என்று சொல்வது அவருடைய நாளாந்த நடவடிக்கைகளிலிருந்து ஒரு சிறிது காலம் ஓய்வு. அதிக அளவில் நாங்கள் ஒரு 48 மணிக்கு அளவுக்கு மேல் ஓய்வு கொடுப்பதில்லை. ஓய்வு என்று சொல்வது படுக்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுடைய நாளாந்த நடவடிக்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களுக்கு ஒரு ரெஸ்டை கொடுப்போம். அதை விட பிசியோதெரபி, அதாவது அவர்களுடைய பேக் மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ், முதுகு பகுதியில் உள்ள தொப்பைகளுக்கு வலிமை ஏற்படுத்தும் பயிற்சிகள். அதை விட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று சொல்லுவோம், அதாவது அவருடைய நாளாந்து நடவடிக்கைகளிலே என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்கு ஏற்படக்கூடிய மாற்று நடவடிக்கைகளை கொடுப்போம். அதனை விட சில பேருக்கு பிரேஸ் என்று சொல்லுவோம், அதாவது சப்போர்ட், ஒரு ஜாக்கெட் போன்ற ஒரு சப்போர்ட் ஒன்றினை வழங்குவோம். அது சில பேருக்கு மிகுந்த உதவி அளிக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் நாங்கள் பரிந்துரை செய்கின்றோம். இது எதுக்கும் ரெஸ்பான்ஸ் குறைவாக இருக்குமாயின், அல்லது ஏதாவது பிரச்சனைக்குரிய லாபத்தான பேக் பெயினாக இருக்குமாயின், நாங்கள் சத்திர சிகிச்சையும் ஒரு ஆப்ஷனாக வைத்திருக்கின்றோம்.
இப்போ பிசியோதெரபி இருக்கின்றது, ஆஸ்டியோபேத் என்று இருக்கிறார்கள், கைரோப்ராக்டர் என்று பலர் இருக்கிறார்கள். பேக் பெயினுக்கு சிறந்தவர்கள் யார்?
உண்மையை சொல்ல போனால் பேக் பெயினுக்கு எல்லா வகையான சிகிச்சைகளும் ஏதோ ஒரு வகையில் உதவி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் முக்கியமானது அவருடைய அந்த பேக் பெயினை டயக்னோசிஸ், அதாவது இந்த பேக் பெயின் ஆபத்தற்ற பேக் பெயின் என்பதனை உறுதிப்படுத்திய பின்னர் எந்த ஒரு சிகிச்சை முறைக்கும் நாங்கள் அவரை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மெயினாக எங்களுக்கு தேவைப்படுவது இந்த கோ மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் என்பது, அதாவது எங்களுடைய தசைகளுக்கு வலிமை அளிக்கக்கூடிய பயிற்சி முறைகள். ஸோ அவற்றை நாங்கள் பிசியோதெரபிஸ்ட், கைரோப்ராக்டர், அக்யூபங்க்சர் இது வகையாகவும் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இறுதியாக பேக் பெயினை சமாளிப்பதற்கு வீட்டிலேயே நாங்கள் என்னென்ன செய்யலாம்?
வீட்டிலே செய்யக்கூடிய முறைகள் என்று குறிப்பிட்டால் மெயினாக இந்த போஸ்டரல் எக்ஸசைசஸ், அதாவது உங்களுடைய நாளாந்து நடவடிக்கைகளில் உங்களுடைய போஸ்டர், அதாவது உங்களுடைய இருக்கும் முறை, உங்களுடைய நித்த படுக்கும் முறை, வேலை செய்யும் பொழுது உங்களுடைய முதுகினை எவ்வாறு நீங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றீர்கள் என்பதில் தான் தங்கி இருக்கின்றது இந்த பேக் பெயினிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள். இருக்கும் பொழுது முள்ளந்தண்டு நேராக நிமித்து வைத்துக் கொண்டிருத்தல், படுக்கும் பொழுது நேராக படுத்தல், உங்களுக்கு முதுகினை அதிக அளவில் வளைத்துக் கொண்டிருக்காமல் படுத்தல், பாரங்களை உயர்த்தும் பொழுது லிப்டிங் செய்யும் பொழுது அதுக்குரிய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் என்பன இருக்கின்றன. அவைதான் இந்த பேக் பெயினிலிருந்து தப்பிப்பதற்குரிய மிக மிக முக்கியமான வழிமுறைகளாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு முறை நான் சொல்லலாம், அதாவது அக்யூட்டாக உங்களுக்கு உடனடியாக பேக் பெயின் வந்த பின்னர் அதிலிருந்து தப்பிப்பதற்கு உரிய வழியாக நான் குறிப்பிடுவேன் ஹாட் அல்லது கோல்ட் பேக், அதாவது மசாஜ் மாதிரி, அவையும் சிலருக்கு உதவியாக இருக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் காண்டீபன், பேக் பெயின் பற்றி தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்.
நன்றி ரேணுகா.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.